2/9/2016 என்ற நூலின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய உண்மையிலும் உண்மையான சார்ட் வைக்கும் பொழுது மனநிலை நல்லா இருக்கும். சார்ட் வைக்கிறதன் மூலமாக நன்மை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். இப்ப பாபா சொல்றது உண்மையான சார்ட் அப்படின்னா என்னது? எவ்வளவு நேரம் நினைச்சீங்கன்னு சொன்னா கரெக்டா வைக்கிறீங்க, அதே மாதிரி மத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்காம இருக்கிறோமா, அந்த மாதிரி சார்ட்டை கரெக்டா வச்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், உங்க மனநிலையும் நல்லா இருக்கும். கேள்வி, எந்த நினைவு பழைய உலகத்திலிருந்து ஈஸியா உங்களை தூரம் எடுத்துட்டு போயிடுது? பதில், நாம ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த சிவ தந்தை திட்டிலிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடைகிறோம். இப்ப மீண்டும் அதை அடையிறதுக்காக சிவபாபா மடியில வந்திருக்கிறோம், அதாவது அவருடைய குழந்தை ஆகி இருக்கிறோம், நம்மளை தத்து எடுத்திருக்கிறாரு, உண்மையிலும் உண்மையான பிராமணர்களாக நாம் ஆகி இருக்கிறோம், சிவபாபாவே வந்து நமக்கு கீதையை சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற நினைவு மட்டும் எப்பவுமே இருந்துச்சுன்னா பழைய உலகத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா விடுபட்டுருவீங்கன்றது. பழைய உலகம் தானே துக்கம் கொடுக்குது, பழைய குணங்கள் சமஸ்காரம் தானே துக்கம் கொடுக்குது. அதுக்கு தான் ஞாபகத்துனா ஒவ்வொரு கல்பத்திலும் நான் அந்த நாராயணனா ஆகியே இருக்கிறேன், மீண்டும் ஆகிட்டு இருக்கிறேன், அதுக்காக கடவுளே வந்து சொல்லி கொடுக்கறாருன்னு ஞாபகம் இருந்துச்சுன்னா பழைய உலகத்திலிருந்து விலகுது. ஏன்னா பாபா சொல்றது எல்லாத்தையும் மறந்து என் ஒருவனை நினைந்தார் இல்லையா? கேள்வி, சாரி, ஓம் சாந்தி. குழந்தைகளாக நீங்க இந்த சிவபாபா நினைவுல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, அப்படிதானே உட்கார்ந்து இருக்கிறீங்க? அவரு மீண்டும் உங்களை சுகதாமத்துக்காக சொர்க்கத்துக்கு எஜமானர்களா ஆக்கிட்டு இருக்கிறாரு. குழந்தைங்களுடைய புத்தியில அப்ப எவ்வளவு குஷி இருக்கணும், என்ன பதவி கொடுக்கறதுக்காக இங்க உட்கார வச்சிருக்கிறாரு உங்களை, ஸ்ரீநாராயண ஸ்ரீலட்சுமி பதவி, அப்ப எவ்வளவு குஷி இருக்கணும் இல்லையா? அப்ப அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பொக்கிஷம் கிடைச்சது தானே, எந்த காலேஜிலையும் யூனிவர்சிட்டிலையும் யாருடைய புத்தியிலும் இப்ப பாபா உங்களுக்கு கத்துக் கொடுக்கிற விஷயம் கிடையாது. உலகத்துல யாருக்கா தெரியுமா, நீங்க தான் நாராயண ஆக போறீங்க. பாபா நம்மை சொர்க்கத்துக்கு எஜமானர்களா ஆக்கிட்டு இருக்கிறாருன்றது நீங்க மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. அப்ப இந்த குஷி இருக்கணும் தானே, ஒரு காலேஜ்ல எம்பிபிஎஸ் படிச்சானா டாக்டர் ஆகுறான்ற குஷி அவங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கணும் தானே. நாராயண ஆகுறீங்கன்னா எவ்வளவு குஷி இருக்கணும், இந்த நேரத்துல மத்த எல்லா எண்ணங்களையும் விட்டுட்டு நீக்கிட்டு ஒரு தந்தைய மட்டுமே நினைவு செய்யுங்க. இங்க உட்காரும் பொழுது நாம சொர்க்கத்துக்கு எஜமானர்களா ஆகிட்டு இருக்கிறோம்ன்ற அந்த போதை உங்க புத்தியில இருந்துகிட்டே இருக்கணும். சரியா? இங்க வரும்போது மற்ற என்னென்னமோ எண்ணங்கள் வரும், அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க எதுக்காக நாம இங்க வந்திருக்கிறோம், எதுக்கு வந்திருக்கிறோம்? சொர்க்கத்துக்கு வச்சுமா, அது ஓகே தூய்மை ஆகிறோம், பட் அதுவும் எதுக்கு? லட்சியம் ஸ்ரீநாராயணன் ஆகிறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப அதுக்கு என்ன பண்ணும், ஒருத்தருடைய நினைவுல இருக்கணும். யார் அந்த ஒருத்தர்? சிவபாபா. அந்த போதை இருக்கணும், சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிட்டு இருக்கிறேன், சுகம் அமைதிக்கான ஆசை ஒவ்வொரு கல்பத்திலும் நாம் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா இது எதுவுமே அந்த மனிதர்களுக்கு தெரியாது. போன கல்பத்துல நிறைய மனிதர்கள் அஞ்ஞான தூக்கத்துல கும்பகர்ணன் மாதிரி தூங்கியே என்ன பண்ணிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க. கடவுள் வந்திருக்காரு வந்திருக்காரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டே இருந்தா அப்படியே அழிஞ்சு போயிட்டாங்க. மீண்டும் ஈஸ்வரிய தர்மத்துக்கு வந்திருக்கிறோம் நாம, மீண்டும் அதே மாதிரியே தான் கும்பகர்ணன் தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அஞ்ஞான விருப்பத்துல தந்தை நம்மை தத்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். சிவபாபாவுடைய தர்ம மடியில வந்திருக்கிறோம், ஆதி சனாதன தேவதா தர்மத்தை ஸ்தாபனம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப நாம இப்ப என்ன ஆயிட்டு இருக்கோம், தேவதை ஆகிறதுக்கு முன்னாடி இப்ப என்ன ஆயிருக்கிறோம், பிராமணர்கள் ஆகியிருக்கிறோம். உண்மையிலும் உண்மையான கீதையுடைய பாடத்தை கடவுளுக்கு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறோம். எதுக்குன்னா மீண்டும் ராஜயோகத்தை சிவபாபா கிட்ட இருந்து கத்துக்கிறோம். ஏன்னா இந்த ஞான யோக பலத்தின் மூலமாக தான் மீண்டும் சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடையிறோம். இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும் இல்லையா. தந்தையும் வந்து குஷிக்கான விஷயங்கள் சொல்றாரு தானே. குழந்தைங்க காமச்சிதையில அமர்ந்து கருப்பாகி பஸ்பமாகி எரிஞ்சிட்டாங்க. பாபா வந்து குஷிக்கான விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன அந்த குஷிக்கான விஷயங்கள்? போன கல்பத்துல நீதான் அப்படி இருந்த மீண்டும் ஆகப்படும் ஆகப்படும் சொல்லிட்டு இருக்க. இன்னொன்னு என்ன சொல்றாரு, இந்த காமத்துல உட்கார்ந்துதான் நீங்க எரிஞ்சிட்டீங்க, முகம் கருப்பாயிடுச்சு, அதனால அமர லோகத்திலிருந்து மரண லோகத்துக்கு வந்துட்டீங்க. எது மரண லோகம்? மரணம் உள்ள உலகம் எது? மரணமற்ற உலகம் எது? மரணமே இல்லாத உலகம் எது? சொர்க்கம். அதுதான் அமரலோகம். சோ அமரலோகத்திலிருந்து மரணலோகத்துக்கு வந்து காமத்தினால இப்ப அந்த காமத்தை விடுவதன் மூலமாக மீண்டும் அமரலோகத்துக்கு போறோம் பாபா சொல்ற. பாபா சொல்றாராம், நான் இப்ப மரணலோகத்துக்கு போறேன், ஏன்னா என் குழந்தை எல்லாம் செத்து போயிட்டாங்க. யார் பாபாவோட குழந்தை? ஆத்மா. ஆத்மா செத்து போச்சு. ஆத்மான்றது மறந்து போச்சுன்னா செத்து போச்சு தானே, உடம்பு நினைச்சிச்சு. அந்த செத்து போன ஆத்மாவை மீண்டும் அமரலோகத்துக்கு அழைச்சிட்டு போக போறேன் அப்படின்ட்டு பாபா வராருங்க. ஆனா சாஸ்திரங்களை என்னென்ன எழுதி வச்சுட்டாங்க, அவர் சர்வசக்தி வாய்ந்தவர், அவர் என்ன நினைச்சாலும் செய்ய முடியும், இந்த மாதிரி எல்லாம் எழுதிட்டாங்க. ஆனா படித்த பாவன வாங்க வந்து எங்களை தூய்மையாக்குங்கன்னு தானே அவங்க கூப்பிடுறாங்க கடவுள. ஆனா கடவுள் வந்து அவரே இங்க நிறைய தவறான காரியங்களை பண்ண மாதிரி வேதத்துல எழுதிட்டாங்க. துக்கம் நீக்கி சுகத்தை கொடுங்க அப்படின்னு அவரை கூப்பிடுறாங்க. அதுதான் இறைவனுடைய வேலைன்னு நமக்கு தெரியும். மற்றபடி இதுல மாயாஜாலத்துக்கான விஷயம் எதுங்கிறத மாதாஜி இங்க உட்காந்துட்டாங்க. 63 ஜென்மத்தை பார்த்து ஒரு வினாடியில இருக்கிற வேலையா பண்றாரு. நீங்களே தான் முயற்சி பண்ணி பண்ணணும் இல்லையா. மாயாஜாலம் எல்லாம் இங்க கிடையாது. முள்ளுல இருந்து மலர ஆக்குறதுக்காக பாபா வந்திருக்கிறாரு. நாம தான் சுகதாமத்தின் தேவதைகளாக இருந்தோம், சதோ பிரதானமாக இருந்தோம் அப்படின்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒவ்வொருத்தரும் சதோ பிரதானத்துல இருந்து தம பிரதானத்துக்கு வந்தே ஆகணும். குழந்தைங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது போதை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன போதை? நான் தான் அந்த தேவதை இருந்தேன், சதுவ பிரதானமா இருந்தேன், எதுக்குமே தீங்கு நினைக்கலாம், அன்பு சொரூபமா கடல் தீர்க்கலா இருந்தேன், இப்ப மீண்டும் அந்த மாதிரி நான் ஆகியே தீரணும் அப்படிங்கிற போதை இருந்துகிட்டே இருக்கும். எப்படி அப்படின்னு நினைச்சா எங்க சாத்தியம் இந்த இடத்துல வரும், குரு மத்தியில வரும். அழுத்தமா இருக்கும், கரெக்ட். இப்ப பாபா சொல்றது அப்ப எவ்வளவு, இதுவும் ஒரு யோக யுக்தி இல்லையா. நினைவு வரணும், அதுதான் மறந்துடும், அதான் துக்கம் வந்துடுது. பாபாவை தான் வராது அந்த நினைவு, எப்பயுமே இருக்கணும்ன்ற இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்க தானே அது இந்த உலகத்துல இல்லாத மாதிரி இருக்கும் இல்லையா. ஒரு போதை எல்லா சக்தியும் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் பேப்பர் வந்தோடனே காணாம போயிடும். சக்தி இருக்கும். பாபா சொல்ற, தந்தையை தான் முழு உலகமும் நினைவு செய்து துக்கத்திலிருந்து விடுவிப்பவரே, சொர்க்கத்துக்கு வழிகாட்டியே, பதித்த பாவனனே வாங்க அப்படின்னு நினைவு செய்து. ஆனா எப்ப திரும்ப இறைவனை கூப்பிடுவாங்க, சொர்க்கத்துல கூப்பிடுவாங்களா, எங்களை துக்கத்துல இருந்து காப்பாத்துங்கன்னு. துக்கம் எப்ப அதிகமாகுதோ அங்கத்தான் ராவண ராஜ்யத்துலதான் கூப்பிடுறாங்க, சத்தியத்துல கூப்பிடுறதே கிடையாது. இது ஈஸியா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானே. ஆனா இவ்வளவு ஈஸியா உங்களுக்கு புரிய வைக்கிறது யாரு? தந்தையுடைய மகிமையும் செய்வாங்க, ஆசிரியர் சத்குருவின் மகிமையும் செய்வாங்க. ஆனா இந்த மூணு பேர்ல உங்களுக்கு யாரு? ஒருத்தர் தான். நமக்கு டீச்சர் பாடம் சொல்லிக் கொடுக்குறவரும் அவர் தான், குழந்தை குழந்தைங்க கொஞ்சம் அப்பாவும் அவர் தான், கூடவே அழைச்சிட்டு போற சத்குருவும் அவர் தான். இவர் தந்தை ஆசிரியர் சத்குருவா இருக்கிறது, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறது தான் சிவபாபாவுடைய வேலையே. கடவுளுடைய தொழிலே அது ஒண்ணுதான்ப்பா. எது? நம்மளை தூய்மையை இழக்கும்போது வந்து தூய்மையாக்குறாரு. தூய்மையை இழந்தவங்க கண்டிப்பா துக்கமாக தான் இருப்பாங்க. இதெல்லாம் பெரிய அதிசயம் பார்த்தீங்களா? இதுதான் பெரிய அதிசயம் சார். பாத்தீங்கன்னா நல்ல பணக்காரங்க நாமே அவங்களுக்கு இருக்கும், எப்ப போய் விகாரத்துல மாற்றாங்களோ அன்னைக்கு பிடிச்சது அவங்களுக்கு சனி. இல்லையா, நிறைய ஃபேமஸ் ஆனவங்களும் அப்படியே தரமட்டமா ஆவாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா? அதான் பாபா சார், கண்டிப்பா தூய்மை இழக்கிறவங்க துக்கமாக தான் இருப்பாங்க. சதப்பிரதானமானவங்க தான் சுகமாகவும், தம பிரதானமானவங்க துக்கமானவர்களாகவும் தான் இருப்பாங்க. இந்த தேவதைகளுடைய சுபாவம் பாருங்க, எவ்வளவு சதப்பிரதானமா இருக்குது. ஆனா இங்க இருக்கிற மனுஷங்களுடைய சுபாவம் எப்படி இருக்குது? தமோ பிரதானமா இருக்குது. மனிதர்கள் வசிக்கிறவங்க நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் இருக்கிறாங்க. இவங்க கெட்டவங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சத்தியுகத்துல எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. இங்கதான் இவர் ரொம்ப மோசம், இவர் கொஞ்சம் நல்லவர் அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்றோம். இவரும் மோசம் தான், அவருக்கு இவரு தேவலம் அரசியல்வாதிகள் அப்படித்தானே சொல்றாங்க. ஆனா சொர்க்கத்துல இப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே எப்படி இருப்பாங்க? அங்க நல்லவங்களா இருப்பாங்க. ஏன்னா அங்க கெட்ட லட்சணங்களுடைய அறிகுறியே இருக்காது. அது பேரு தெய்வீக வம்சம். செல்வந்தர் மற்றும் ஏழைகள் இருப்பாங்க. சூப்பர் பாத்தீங்களா? பணக்காரங்க இங்க சொர்க்கத்திலயும் இருப்பாங்க, ஆனா நல்லவங்க கெட்டவங்க இருக்க மாட்டாங்க. எல்லாம் நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஆனா இங்க பணக்காரங்க இறங்கலாம் இருக்கிறாங்க, நல்லவங்க கெட்டவங்களாம் அப்படி வந்துடுறாங்க. எல்லாருமே சொர்க்கத்துல சுகமா இருப்பாங்க. துக்கத்துக்கான விஷயமே இருக்காது. எனக்கு பேரு சுகதாமம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? துக்கம் இருக்காதுதான், யாருக்குமே துக்கம் இருக்காதுதான், அதுக்காக நான் வேலைக்காரனானாலே போதும் அப்படின்னு திருப்தி அமைஞ்சிருக்கிறது. முழு ஆச்சரியம் நானும் பத்தாம் கெடுக்கிறதா உங்க லட்சியமா இருக்கும் இல்லையா? பாபா சொல்றது தனது சித்திரம் மற்றும் லட்சுமி நாராயணன் சித்திரத்தையும் வச்சுக்கோங்க. இவங்களுக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கறது யாருன்னு கேட்பாங்க. இது பகவானுடைய மகா வாக்கியம் இல்லையா? பகவானுக்கு தனக்கும் சரீரம் கிடையாது. அவர் வந்து கடன் எடுக்கிறார் பிரம்மபாபா சரீரத்தை. அதுதான் பாக்கிய ரதம் அப்படின்னு வேதத்துல பாட்டு பாடப்பட்டிருக்கு. அதுதான் பாரதம்ன்ற பேருடைய அர்த்தமே. பாரத பூமின்னு இந்தியா சொல்றோம்ல, பாக்கிய ரதம். இறைவன் சொல்றாரு, ஏன் உங்க போட்டோவையும் லட்சுமி நாராயண போட்டோவையும் வச்சுக்க சொல்றாரு? நீங்க வச்சுக்கலாம் ஒரு போட்டோ இப்படி நீட்டா வச்சுட்டு, ஒரு பாதி உங்க போட்டோ, இன்னொரு பாதி லட்சுமி நாராயண போட்டோ. ஏன் இப்ப இப்படி இருக்கிற நான் தான் அப்படி ஆசை, அதுவும் என்னோட போட்டோ தான் அப்படி வைங்க. அதுவும் நமக்கு ஒரு யுக்தி. நான் தான் அதுனும் போது குஷி வேற இல்ல. பாபா சொல்றது அவசியம் அவர் ரதத்துல வந்திருக்கிறார், அதனாலதான் பாக்கிய ரதம்னு பேரு. மற்றபடி சிவன் ஒண்ணு கால மாட்டுல வரமாட்டார். சொல்றாங்களா நந்தியில வந்தாருங்க, அப்படி வரமாட்டார். சிவனும் சங்கரும் ஒண்ணுன்னு நினைச்சிட்டாங்க, அதனால காலமாட்டை வச்சுட்டாங்க. சிவன் ஒளிப்புள்ளியா இருக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா காலமாட்டு மேல வர மாதிரி எப்படி காட்ட முடியும்? அவர் மேல சவாரி பண்ண மாதிரி சங்கரை காட்டி விட்டாங்க. சார் ரெண்டையும் ஒன்னாக்கி விட்டாங்க. தந்தை சொல்றாரு, உங்களுக்கு எவ்வளவு குஷி ஏற்படணும், ஏன்னா ஒரு காலத்துல நீங்களே இப்படிதான் நம்பிட்டு இருந்தீங்க. இப்பதான் பாபாவுடையவர் ஆகிட்டோம், நான் உங்களுடையவன்னு பாபாவே சொல்றாரு. நீங்க பாபாவுடையவர் ஆயிட்டீங்க, பாபா சொல்ற குழந்தை, நானும் உங்களுடையவன் ஆயிட்டேன். பதவி அடைகிற குஷி தந்தை கிட்ட கிடையாது, டீச்சர் டீச்சர் தான். அவர் வேலை கத்து கொடுக்கிறது தான். பாருங்க, பகவானுக்கு பதவி குஷி கிடையாது, ஏன்னா அவர் ஒன்றும் பதவி அடையிறது கிடையாது. உங்களை அடைய வைக்கிறது குஷி. டீச்சர் உங்களுக்கு இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பார், இன்ஜினியரா ஆக்கணும் டாக்டர் ஆக்கணும் என் குழந்தை என்ன இருக்கும், அதுதான் பாபா பண்ணிட்டு இருக்கிறது. குழந்தைங்களே, நான் சுக கடல், நான் உங்களை தத்தெடுத்ததுனால நீங்க இப்ப அதீந்திரிய சுகத்தை அடையிறீங்க. ஒவ்வொரு விதத்திலும் தத்தெடுப்பு நடைபெறுது. ஆண்கள் கன்யாவை தத்தெடுக்கிறாங்க, இவர் என்னுடைய கணவன் அவள் நினைக்கிறாள். பாருங்க, கடவுள் இப்ப கணவன் கல்யாணம் பண்ணா நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன், உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து எனக்கு நரணம் தான் தழுதிட்டு இருப்பாங்க. இப்ப இறைவனை கல்யாணம் பண்ணிட்டோம், நாம என்ன சுகத்தை கண்டோம், அதீந்திரிய சுகம். அதுதான் வேற எந்த இல்லையா, அதீந்திரிய சுகம், இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகம், அவர் நினைக்க நினைக்க அந்த சுகம். ஒவ்வொரு விதத்திலும் தத்தெடுப்பு தான் நடக்குது. ஆண்கள் கன்யாக ஒரு கல்யாண கல்யாணம் என்ன கல்யாணம் ஆகாத போன தத்து எடுக்கிறாங்க, என்னவா மனைவியா. அப்ப இவர் என்னுடைய கணவன்ட்டு அந்த பொண்ணு நினைக்கிறான். சிவபாபா நம்மளை தத்து எடுக்கிறாருன்னு இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. உலகத்தினருக்கு இந்த விஷயங்கள் புரியாது. அவங்களுடைய அந்த தத்தெடுப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் காமத்துல போறதுக்கான தத்தெடுப்பு. யாராவது அரசு குழந்தைகளை தத்தெடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சுகத்துக்காக தத்தெடுக்கிறாங்க, ஆனா அது அல்பகால சுகம். சன்னியாசிகள் கூட தான் தத்தெடுக்கிறாங்க, இவர் என்னுடைய குருன்னு அவங்க சொல்லுவாங்க, இவங்க என்னுடைய சிஷ்யர்கள்னு அவங்களும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பலவித தத்தெடுப்பு இருக்கு. உலகாயுத தந்தை குழந்தைங்களை தத்தெடுக்கிறாரு, அவங்களுக்கு சுகம் கொடுக்கிறாரு, பிறகு திருமணம் செஞ்சு வைக்கிறதன் மூலமாக துக்கத்துக்கான ஆஸ்தி கொடுத்துடுறாரு. பாபா சூப்பரா சொல்றீங்களா, குருவின் தத்தெடுப்பு எவ்வளவு முதல் தரமானதாக இருக்குது. இது ஈஸ்வரிய தத்தெடுப்பு, ஆத்மாக்களை தன்னுடையவராக ஆக்கிற தத்தெடுப்பு. இப்ப குழந்தைகளாகி நீங்க அனைத்து தத்தெடுப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, சன்னியாசிகளா இருந்தாலும் சரி. ஹே பரிட்டு பவனே, வாங்க வந்து எங்களை தத்தெடுத்து தூய்மையாக்குங்கன்னு தான் பாடுறாங்க எல்லோரும் சகோதரர்கள். ஆனா அவர் வந்து தன்னுடையவர்களாக ஆக்கணும் இல்லையா. பாபா நாம துக்கமானவர்களாக ஆகிட்டோம்னு சொல்றாங்க, ராவண ராஜ்யத்துடைய அர்த்தத்தை கூட புரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்மள சிவபாபா தத்தெடுக்கிறார், அதீந்திரிய சுகமும் உலக ராஜ்யத்தையும் கொடுக்கறதுக்காக. மற்றபடி ஒரு கணவன் மனைவியை எதுக்கு தத்தெடுக்கிறான், காமத்தில் செல்வதற்காக. அதே மாதிரி அரசர் வந்து ஒரு குழந்தைய தத்தெடுப்பாரு, ஏன் அரசருக்கு குழந்தையே இல்லைன்னா தத்தெடுப்பாரு, ஏன் ஆஸ்தியை கொடுக்க. அது எல்லைக்கு உட்பட்ட சுகம், அல்பகால சுகம். ஆனா சன்னியாசிகள் எடுக்கிறாங்க பாருங்க, சன்னியாசிகள் கூட தத்து எடுக்கிறாங்க, இவன் என்னுடைய சிஷ்யன், அது கொஞ்சம் தூய்மையானது இல்லையா, அதுல எந்த விதமான துக்கமும் கிடையாது. மற்றபடி உலகாயுத தந்தை குழந்தைங்களை தத்து எடுக்கிறாருன்னா பெத்து எடுத்தாலும் சரி தத்து எடுத்தாலும் சரி அவருடைய சொத்து கொடுக்கிறாரு, அது வந்து எல்லைக்கு உட்பட்ட சுகம். ஆனாலும் என்ன பண்ணிடுறாரா, கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு பாருங்க ஒரு வயசுல, அப்ப துக்கத்துக்கான ஆசை கொடுத்துட்டு போயிடுறாரோ. அது வரைக்கும் குழந்தை நிம்மதியா இருக்குது, கல்யாணம் ஆனவுடனே துக்கம்தான் இல்லையா. இப்ப பாபா நம்பல, அதாவது ஆத்மாக்களை தத்து எடுக்கிறார், உயர்ந்த தத்து எடுப்பு இதுதான் இல்லையா, எதுக்கு தூய்மையாக்குறதுக்காக. இப்ப பாபா சொல்றாரு, எல்லா ஆத்மாக்களும் சகோதரர்கள் தான், இருந்தாலும் பாபா வந்து தன்னுடையவர்களை ஆக்கினாதான ஆசையை கொடுக்க முடியும் இல்லையா. யாரும் அவருடைய குழந்தை தான், பட் இருந்தாலும் அவர் தத்து எடுத்தாலும் ஆசை கொடுக்க முடியும். எப்படி அப்ப நினைக்கிறதுக்கு அவர் சொல்றதை கேட்கணும், சொல்றதை கேட்கறதுக்கு இங்க குழந்தையாகி வந்தாகணும், நான் ஏத்துக்க மாட்டேன்னா ஆசை கிடையாது. அதான் பாபா சொல்றார், கடவுள் எல்லாருக்கும் தானே போதுமானவர், அது என்ன பிரம்மகுமாரிக்கு மட்டும் தான் கொடுப்பாங்கன்னா, அப்பான்னு கூட கூப்பிட மாட்டேன்னா எப்படி அவர் கொடுப்பாரு. அப்பான்னு கூப்பிட்டா வந்து கேட்க போறோம் இல்லையா. அப்ப அப்பான்ற நிச்சயம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வாணியை படிப்போம், மிஸ் பண்ண மாட்டோம். ஒரு வேர்டு மிஸ் பண்ண கூட உனக்கு என் மேல சந்தேகம்ன்ற சொத்து கிடையாதுன்ற சொல்லியிருக்காருல. புல் ஞானத்தை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் சத்தியத்துக்கு வருவாங்களாம், இல்லைன்னா சேத்தாவுக்கு கடைசியில வருவாங்கன்ற. ஏன்னா நிச்சய புத்தி இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப ராவண ராஜ அப்புறம் நிறைய பேர் இருக்கிறாங்க, பாபாவுக்கு பிடிக்கும், யோகா பண்ணுவாங்க, ஆனா சென்றக்கே வரமாட்டாங்க. பாபா சொல்றாரு வாணியில தான் பதவின்ற, மற்றபடி தூய்மை ஆகலாம் நினைச்சா அவ்வளவுதான். ராவண ராஜ்யத்தின் அர்த்தத்தையும் புரிஞ்சிக்காம பூர்வபொம்மை செஞ்சு எரிச்சிட்டு இருக்கிறாங்க. யாராவது துக்கம் கொடுக்கறாங்கன்னா அவங்க மேல கேஸ் போடணும்னு நினைப்பாங்க. இப்ப இந்த ராவணனை எரிக்கிறீங்களே அவன் எப்பத்துல இருந்து உங்களுக்கு எதிரி, ஏன் எரிக்கிறீங்க, எதிரியை தானே எரிப்பாங்க. நீங்க எரிக்கிறதுனால இந்த ராவணன் இறந்துடுவானா? இந்த எதிரிய பத்தி உங்களுக்கு மட்டும்தான் எரிச்சா இறந்துடுவானா? அவன் இறக்கிறது யோக அக்னியினாலதான் அவனை எரிக்க முடியும். அந்த ராவணன் மீது வெற்றி அடையிறதுக்காகத்தான் பாபா அவங்களை தத்தெடுத்திருக்கிறார். விநாசம் ஆகிடும் அணுகுண்டும் தயாரிக்கப்பட்டிருக்குதுன்னு குழந்தைங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஞான யஜ்யத்தின் மூலம்தான் விநாச நெருப்பு ஏற்பட்டிருக்குது. ராவணன் மேல வெற்றி அடைஞ்சு பிறகு புது உலகத்துல ராஜ்யம் செய்வோம் அப்படின்னு இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. பாபா சொல்ற இந்த ஞான யஜ்யத்தின் மூலம்தான் விநாச நெருப்பு ஏற்பட்டிருக்கு. ராவணன் மேல வெற்றி அடைஞ்சு பிறகு புது உலகத்துல ராஜ்யம் செய்வோம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. யாகம் சிவ யாகம் இது இல்லையா, இந்த ஞான யாகம், இந்த இதுல வர அந்த யோக அக்னியின் மூலமாகத்தான் உங்களுடைய பாவங்கள் எரியுது. ஆனா இதன் மூலமாகவே உலகமும் அழியுது. ராவணன் மேல வெற்றி அடைந்த பிறகு நீங்க புது உலகத்துல போய் ராஜ்யம் செய்வீங்க அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. மற்றபடி பக்தியில நீங்க குட்டி குட்டியா நிறைய செலவு வச்சீங்களே அது எல்லாமே என்னவாம், பொம்மை விளையாட்டு. பிடிச்ச பொம்மைய சாமி ரூம்ல வச்சு பூஜை பண்றீங்க, பிடிக்காத பொம்மையை எரிக்கிறீங்க, இதெல்லாம் பொம்மை விளையாட்டுன்றது. ராவணனுடைய பொம்மை அதிக அதிக செலவு ஏற்படுத்துது. மனிதர்கள் அதிக செல்வத்தை தவறா செலவழிக்கிறாங்க. இரவு பகல் வித்தியாசம் இருக்கு. ராவணனுடைய பொம்மை பார்த்தீங்கன்னா சம வாயிரமா செஞ்சிருப்பாங்க, நிறைய படத்துல காட்டியிருப்பாங்க. தமிழ்நாட்டுல இல்ல அந்த ஃபங்க்ஷனு, மற்ற நாட்டுல தசரா சொல்றாங்க இல்லையா அப்ப கொண்டாடுவாங்க. அப்ப எவ்வளவு பணத்தை வீணாக்குறாங்கன்றாரு பாபா. இரவு பகல் வித்தியாசம் இருக்குது அவங்களுக்கும் உங்களுக்கும். அவங்க அலைஞ்சி துக்கமானவர்களாக ஏமாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கிறாங்க. அது மாதிரி பாத்துருக்கீங்களா பயங்கரமா பண்டிகை பாத்தீங்கன்னா எங்க ஊர்லயே வந்து லட்ச தீபம் நடக்கும்ல, நம்ம ஊர்ல லட்ச தீபம். அப்ப பாத்தீங்கன்னா நைட்டு அந்த தெப்பம் இறங்குறாங்க, ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கண்டினியூஸா பட்டாசு போயிட்டே இருக்கும், லட்சக்கணக்கான ரூபாய் செலவாயிருக்கும், வேஸ்ட் தான் இல்லையா. அதனால எதுவுமே கிடைக்கிறது கிடையாது இல்லையா, அதான் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம என்ன பண்றோம், ஸ்ரீமத் படி நடந்து சத்தியுக சுயராஜ்யத்தை அடைஞ்சிட்டு இருக்கோம். இதான் முருகன் பிள்ளையா இருக்காங்க, சுத்தும் சுத்தும் சுத்திட்டு இருக்கிறாங்க, வேஸ்ட். நாம அப்பாவை அடையாளம் கண்டுகிட்டு ஞான பழத்தை வாங்கிட்டு இருக்கிறோம். இப்ப உயர்ந்ததிலும் உயர்ந்த சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய சிவபாபாவே நம்மளை இப்ப என்ன ஆக்குறாரு, உயர்ந்த தேவதைகளாக உலகத்துக்கே யஜமானர்களாக ஆக்குறாரு. ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபா நம்மை ஸ்ரீயாக ஆக்குறாரு. ஸ்ரீனா என்ன தெரியுமா, உயர்ந்த. ஸ்ரீ ஸ்ரீனா உயர்ந்ததிலும் உயர்ந்த, அது சிவபாபாவுக்கு மட்டும்தான் வரும். ஸ்ரீன்ற வார்த்தை யாருக்கு போடலாம்னா தேவதைகளுக்கு மட்டும்தான் போடலாம். ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் ஸ்ரீதேவி, ஸ்ரீமதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீதர் என்னென்னமோ பேர் வச்சுக்கிறாங்க, அது தேவதைகளுக்கு மட்டுமே பொருந்திருக்கு. ஸ்ரீநாராயணன், ஸ்ரீராமர் அப்படி பாபா குழந்தை ஆர்வங்கிறதுக்கு தானே அது தெரியுது. பாபா குழந்தையா பேர் வைக்கிறாங்க ஸ்ரீன்னு, பாபா குழந்தையானா அப்படி பேரே வைக்கும் பாபா குழந்தை. சரி, அப்ப பாபா சொல்றாரு சிருஷ்டின்னு ஒரே ஒருத்தர் தான் சொல்லப்படுறாரு. தேவதைகள் தேவதைகளை தான் ஸ்ரீன்னு சொல்ல முடியும், ஏன்னா அவங்க தான் மறுபிறவியில வராங்க. உண்மையில விகாரி அரசர்களை கூட ஸ்ரீன்னு சொல்ல முடியாது. அப்ப துவாபர யுகத்துல கூட ஸ்ரீன்னு சொல்ல முடியாது. அந்த தூய்மைக்கு தான் ஸ்ரீ, மிக மிக பரிசுத்தமான கடவுள், எப்பயுமே பரிசுத்தமான, அதனால அவரு ஸ்ரீ ஸ்ரீ. இப்ப உங்க புத்தி எவ்வளவு விசாலமானதாக புத்திசாலி சக்திசாலியாக ஆகணும், நாம இந்த படிப்பின் மூலமாக இரட்டை கிரீடதாரிகளாக ஆகிறோம் அப்படின்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. நாம தான் இரட்டை கிரீடதாரிகளாக இருந்தோம், இப்ப ஒரு கிரீடம் கூட கிடையாது, ஏன்னா தூய்மையே இல்லைதானே. இங்க யாருக்குமே ஒரு கிரீடம் கொடுக்க முடியாது. இந்த சித்திரங்கள்ல எங்கு எந்த நிலையில் நீங்க தபஸ்யா செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ அதுல ஒளி கிரீடம் கொடுக்க முடியாது. நீங்க இரட்டை கிரீடதாரிகளாக எதிர்காலத்துல ஆகணும். நாம சிவபாபா கிட்ட இருந்து இரட்டை கிரீடதாரி மகாராஜா மகாராணி ஆகிறதுக்காக வந்திருக்கிறோம். குழந்தைகளாக நீங்க இருந்திருக்கிறீங்க, இந்த குஷி உங்களுக்கு இருக்கணும். பாபா சொல்றது படங்கள்ல கல்பவிருட்ச மரத்தெல்லாம் நம்ம கீழே வந்து அந்த மரத்து கீழே தபஸ்யா பண்ற மாதிரி காட்டுவாங்க, ஆனா அதுல உங்களுக்கு பின்னாடி ஒலி கிரீடம் கொடுக்கலாமா? ஒலி கிரீடம் எதுக்கு? எதோடைய அடையாளம்? தூய்மையோடைய அடையாளம். இந்து தெய்வங்களுக்கு பின்னாடி எல்லாம் ஒலி கிரீடம் இருக்கும் இல்லையா, தேவதைகள் தூய்மையா இருக்கிறாங்க காட்டுறாங்க. இப்ப நம்ம தூய்மை ஆகிட்டு இருக்கிறோம், இன்னும் ஃபுல்லா ஆகல, அதனால ஒலி கிரீடம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. சொர்க்கத்துல உள்ள லட்சுமி நாராயணன் மாதிரி ராஜாக்கள தான் இரட்டை கிரீடதாரின்றாங்க. ஒன்னு தங்கத்தினாலான கிரீடம், வைர வைடூரங்கள்னால இருக்கும், இன்னொன்னு சுத்தி இருக்கிற ஒலி கிரீடம். ஆனா இங்க எதுவுமே கிடையாது யாருக்கும் இல்லையா. இப்ப பாபா சொல்றாரு அந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய புத்தி விசாலமானதாக ஆகணும், நமக்கு அதுதான் மெயின். அந்த கிரீடத்தை வைக்கிறதுக்காகத்தான் நமக்கு டெஸ்டா தருவது. இதுலயும் பாபா சொல்றது உன்னால ஃபாலோ பண்ண முடியுமா? முடியும், 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 போயிட்டே இருக்கும் இல்லையா. இப்ப பாபா சொல்றாரு நாம பாபா கிட்ட இருந்து இரட்டை கிரீடதாரி மகாராஜா மகாராணி ஆகிறதுக்காக வந்திருக்கிறோம்னு குழந்தைகளாக நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த குஷி உங்களுக்கு இருக்கணும். அப்ப அதுக்காக தான் வந்திருக்கிறோம்னு உங்களுக்கு வந்துட்டே இருக்கணும். நாராயணன் ஆகிறதுக்காக பாபா என்ன எடுத்துட்டு வந்திருக்கிறார், நாராயணன் ஆகிறதுக்காக அந்த சதா ஞாபகம் இருக்கணும். சிவபாபாவை நினைவு பாருங்களா, நீங்க வந்து இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உங்களுக்கு ஒண்ணு சொல்லி கொடுக்குறாங்கப்பா. காலையில அந்த படிப்பை நீங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா காலையில உங்க பேர்ல உங்க பேங்க் அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய் வந்துடும். தூங்குவீங்களா? கண்ணுல விளக்கெண்ணை ஊத்திட்டாவது படிக்க மாட்டான் இல்ல. இப்ப பாபா மட்டும் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு, அது 1 கோடி ஒண்ணுமே கிடையாது பாபா கொடுக்க போறதுக்கு. ஆனா நமக்கு அது இல்ல, அந்த போதை இல்ல. இப்ப எல்லைக்குட்பட்ட விஷயம் சொல்லும் போது பெருசா தெரியுது. இவரு இதைத்தான் சொல்லி நிறுவனர். நீங்க பிறக்கும் போதே மிகப்பெரிய கோடி, கோடி எல்லாம் சொல்ல முடியாது, உங்களை சொத்தை எண்ணவே முடியாதுன்ற. அப்ப அந்த போதை இருக்கணும் உங்களுக்கு, அந்த குஷி இருக்கணும். சிவபா, ஏன்னா நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? மகாராஜா மகாராணி ஆகிறதுக்காக வந்திருக்கிறோம். சிவபாபாவை நினைவு செய்யும் பொழுது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகி சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகிடுவீங்க. இதுல கஷ்டப்படுறதுக்கான விஷயம் எதுவுமே கிடையாது. நினைவை மட்டும் கட் பண்ணாம பாத்துக்கோங்க. இங்க நீங்க மாணவர்களாக உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இப்படி கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 4 மணி நேரம் கண்டினியூஸா யாரோ ஒரு மனுஷனை நீங்க நினைச்சீங்கன்னா அவருடைய சொத்தே உங்களுக்கு கொடுக்கறாருன்னு நினைப்பீங்க தானே? முடியாது. இப்ப ரஜினி 4 மணி நேரம் மனசுல நினைச்சிட்டே இருந்தா அவருடைய சொத்து வந்து 1000 கோடி அதுக்கு மேலே இருக்கும், கொடுக்கறாருன்னா நீங்க நினைக்க மாட்டீங்க. சரி, ரஜினி பார்த்த 4 மணி நேரம், 4 மணி நேரம் ரஜினி பார்த்த பார்த்து அதே மாதிரி படத்த ஓட்டுங்க மைண்டுக்குள்ள. பாபா ஒலிப்புள்ளைய நினைச்சுக்கிட்டு அவரு நமக்கு கொடுக்குற ஆஸ்தி எல்லாத்தையும் சேர்த்துதான் நினைக்க சொல்றாரு. இதுக்குள்ள படம் தான் அந்த ஓட்டிட்டு இருக்காரு, அதை நீங்க மனசுல ஓட்டுங்க. இப்ப பாபா சொல்றாரு இதுல கஷ்டப்படுறதுக்கான விஷயம் எதுவுமே கிடையாது. இங்க நீங்க மாணவர்களாக ஸ்டூடெண்ட்ஸா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. வெளியில வந்து அந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் கூட எல்லாம் போகும் பொழுது நீங்க என்ன திரும்ப பண்ணிடுறீங்க, நீங்க மாணவன்றதை மறந்துடுறீங்க. அங்க போனவனே மனைவி ஆயிடுறீங்க, அம்மாவா ஆயிடுறீங்க, சகோதரி ஆயிடுறீங்க. அந்தந்த உறவுக்கு இறைவனுடைய மாணவன்றதை மறந்துடுறீங்க. இறைவனுடைய மாணவன்னா எப்படி இருப்பீங்க, பட்டும் படாம இருப்பீங்க. ஆனா என்ன ஆயிடுறது, இறைவன் மேல பட்டும் படாம போயிருங்க இல்லையா. பாகசுரன் அப்புறம் என்ன இது, உற்றார் உறவினருடைய நினைவு வந்துடுது. கரெக்டா சொல்றாரு இல்லையா, சரி. அப்ப மத்தவங்க ஞாபகம் வந்துடுது. மாயாவுடைய பிரஷர் அதிகமா இருக்கு, விதவிதமா கவர்ந்து இருக்குது. நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி சீரியஸா இருந்தா கூட படிப்பு நல்லது, இந்த ஞானத்தை விட்டுறக்கூடாது. அந்த நேரம் தான் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வரும். அப்பதான் வந்து சொல்லுவாங்க, பாபா பாபான்னு போனே என்ன பண்ணா பாரு, உன்னை படுக்க வச்சிருக்கிறாரு, இப்போ முருகன் கோயிலுக்கு போவாங்க, அது மாதிரி போறவங்களாம் இருக்கிறாங்க. அது மாயா இல்ல, அதோட அழுக்கு அதிகமா இருந்தாலும் படிக்கணும். அன்னைக்கு படிச்சீங்கன்னா கரெக்டா அதை பத்தி பாபா சொல்றாரு. வெளியில போயிட்டு வர்றதன் மூலம் கெட்ட தொடர்பின் மூலம் கெட்டு போயிடுறாங்க. இங்கிருந்து வெளியில போன உடனே மாணவ வாழ்க்கையுடைய போதை மறைஞ்சிடுது. படிப்பு கற்பிக்கும் பிராமணிகளுக்கும் இங்க எந்த அளவு போதை இருக்குமோ அந்த அளவு அங்க வெளியில இருக்கிறது கிடையாது. பாருங்க பாபா சொல்றது, இங்கிருந்து வெளியில போன உடனே நான் ஸ்டூடெண்ட் கடவுள் கிட்ட படிக்கிறோன்றத மறந்துடுறீங்க. அவ்வளவையா இங்க உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்களே இல்லையா, அவங்களுக்கும் இங்க சொல்லி கொடுக்கும் போது இருக்கிற போதை வெளிய போனவனே போயிடுதுன்ற எல்லாரும் சொல்ற. இங்க சொல்லி கொடுக்கறவங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் போதை போயிடுதான், சொல்லி கொடுக்கறவங்களுக்கும் போயிடலாமா, என்ன சொல்லி கொடுக்கறவங்க மட்டும் விட்டுருமா, எல்லாருக்குமே அடிக்கும் இல்லையா. இது தலைமை நிலையம். மதுவனமாகும் மாணவர்கள் ஆசிரியருடைய எதிரில் இருப்பாங்க, எந்த தொழிலும் கிடையாது, இரவு பகல் வித்தியாசம் இருக்குது. சிலர் முழு நாளும் சிவபாபாவை நினைவு செய்யறதே கிடையாது, சிவபாபாவுக்கு உதவியாளர்களாக ஆவது கிடையாது. சிவபாபாவுடைய குழந்தைகளாக ஆகி இருக்கிறீங்க அப்படின்னா சேவை செய்யுங்க. ஒருவேளை சேவையே செய்யலைன்னா அவங்க பக்குவமற்ற குழந்தைங்க. பாபா புரிய வைக்கிறாரு, என்னை நினைவு செய்யுங்கன்னு சொல்றது இவருடைய கடமை. அது நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நன்மை. அதை விட்டுட்டு பாபாவை நினைக்கலனால கண்டிப்பா விகாரத்துல தான் விழுவுங்க. அப்ப அந்த விகார சம்பந்தங்கள் உங்களுக்கு மிகவும் கீழானது, அதை அதுல இருந்து விடுபட்டுட்டே இருங்க இல்லையா. விகாரத்தெல்லாம் கட் பண்ணிட்டு கடைசிட்டே இருங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இது இன்னொரு அர்த்தத்துல என்ன சொல்றாருன்னா, பாடம் சொல்லி கொடுக்கிற டீச்சருக்கே கூட மதுபன்ல பாபா சொல்லும் பொழுது இருக்கிற போது அவங்க சென்டருக்கு போன அப்புறம் வரமாட்டேங்குதுன்றது சொல்ற. முழு நாளும் நினைவு செய்யாம இருக்கிறாங்க. நினைவு இருக்குது அப்படின்னா பாபா சொல்றத கேட்கணும்னு தோணும். பாபா என்ன சொல்றாரு, டெய்லி நினைங்க சேவை செய்யுங்கன்றாரு. அப்ப சேவை செய்யணும், செய்யல அப்படின்னா அவங்க பக்குவம் அடையல அப்படின்னு சொல்றாரு. சோ நினைவு செஞ்சா உங்களுக்கு நன்மை, செய்யலைன்னா விகாரத்துல வந்து உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. இன்னொன்னு சொல்றாரு, விகார சம்பந்தங்கள். எது விகார சம்பந்தங்கள், எல்லாமே விகார சம்பந்தம் தான் இல்லையா. விகார தொடர்பு தான், நான் சுத்தி இருக்கிற எல்லாமே விகாரம் தான். ஸோ அது அவங்க கிட்ட சகவாசம் வச்சுக்கணும். சும்மா பேருக்கு அங்க இருக்கும் குடும்பத்துல, ஆனா புத்தி வந்து சிவபாபா கிட்ட மட்டும்தான் இருக்கும். அவங்க கிட்ட அன்பு இருக்கும், பற்று இருக்காது. பற்று இருந்துச்சுன்னா அவங்க சொல்றது கேட்டீங்க, அவங்க சொல்றது கேட்டா நேரம் பாதாளத்துக்கு போறதுக்கு வழி சொல்லுவாங்க, சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி சொல்ல மாட்டாங்க. இப்படி பண்ணு இப்படி பண்ணுவாங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்கு, நான் ஊந்துட்டேன் பத்தியா, நீ ஊந்துட்ட பத்தியா, குசி இருந்து ரெண்டு பேரும் சாண்டையில கிடக்க வேண்டியதுதான். அதுதான் பாபா சொல்ற சகவாசம் வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு பாபா புரிய வைக்கிறாரு. ஆனா அதிர்ஷ்டம் இருக்கணுமே. பாபா என்ன சொல்றாரு, விகார சம்பந்தம் அவங்க கூட சேராதீங்க. ஆனா அவங்க என்ன சொல்லணும், நீ அங்கெல்லாம் போவாத, ஐயோ உனக்கு எடுத்துருவாங்க வா, சாக்கடையில இருக்கும், இதான் நல்லா இருக்குது என்னவாங்க. அதான் பாபா சொல்றாரு, பாபா சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்கும் அதிர்ஷ்டம் வேணும் இல்ல. உனக்கு எத்தனை வருஷம் கனவுனா இருக்கிறான், நேற்று வந்து ஒரு பூச்சி பாபா பாபான்னு கிடக்குறேன் இல்லையா. அதான் சொல்றாரு, பாபா அதிர்ஷ்டம் இருக்கணும் இல்லையா, சாப்பிட்டு வையுங்க, இதன் மூலமா தான் உங்களுக்கு நன்மை ஏற்படும். ஒரு மணி நேரம் நினைவுல இருக்கிறது கூட சிலருக்கு கஷ்டமா இருக்குது. கடைசியில தான் 8 மணி நேரம் நிரந்தர நினைவுல இருப்பீங்க, கர்மயோகிகளாக இருக்கிறீங்க இல்லையா. சிலருக்கு அவ்வப்போது ஆர்வம் ஏற்படும் போது சாட் வைக்கிறாங்க, இது நல்லது. எந்த அளவுக்கு நினைவு செய்றீங்களோ உங்களுக்கு நன்மை. கடைசி நேரத்துல யாரு ஹரியை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்க பதவி அப்படின்ட்டு பக்தியில எழுதியிருக்கிறாங்க. அதான உண்மையில சிவபாபா. சரி அடிக்கடி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க, அந்த அடிக்கடினா என்ன அர்த்தம்? பாபாவை எவ்வளவு நேரம் நினைவு செஞ்ச, யாருக்காவது துக்கம் கொடுத்தனா, எத்தனை பேருக்கு பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்தா, இந்த மூணு போதும் முக்கியமானது. சுகத்தை கொடுத்தனா துக்கத்தை கொடுத்தனா நினைவு எவ்வளவு நேரம், அவ்வளவுதான். சரி இப்ப யாரு நல்ல முறையில நினைவு செய்யலையோ, அதாவது அவங்களுடைய ஜென்ம ஜென்மங்களுக்கான எவ்வளவு சுமைகள் இருக்குதோ அது மீண்டும் மீண்டும் பிறவியை கொடுத்து சாட்சாக்காரம் செய்வித்து தண்டனை கொடுக்கும். எப்படி காசியில பலியாகிற போது உடனேயே பாவங்களின் சாட்சாக்காரம் ஏற்பட்டு விடுகிறது, நான் பாவங்களின் தண்டனை அனுபவிக்கிறேன்னு உணர்வாங்க, அதிக தண்டனை அடையக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. பாபாவுடைய சேவையில யார் தடை ஏற்படுத்துறாங்களோ அவங்க தண்டனை அடைவதற்கு தகுதியானவர்கள். தந்தையின் சேவையில தடை போடுறாங்க, தந்தையுடைய வலதுகரமாக தர்மராஜர் இருக்கிறாரு. பாபா சொல்றாரு, தனக்குள்ளேயே உறுதிமொழி எடுத்துக்கோங்க, ஏன்னா தந்தையின் நினைவின் மூலம் தான் நீங்க தூய்மை அடைவீங்க, இல்லைன்னா ஆக மாட்டீங்க. சுப்ரசோதர்ல பாபா எப்படி தெரியுமா, காசியில போய் சாவாங்க தெரியுமா, ஒரு அது வச்சு அங்க ஒரு கிணறு இருக்குதா, அந்த கிணறு ஃபுல்லா இப்படி நீட்டா கத்தி இருக்குமா, மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவாங்க புண்ணியம். அப்ப குதிக்கும் போது என்ன ஆகுமோ, அவங்க என்னென்ன பாவம் பண்ணாங்களோ அது அவங்களுக்கு காட்சியா தெரியுமா, தெரிஞ்சுக்கிட்டே அப்படி வரலாம். இதே மாதிரி கர்ப்பத்துல குழந்தை வயசுல 4வது மாசத்துலதான் ஆத்மாவே வரும், அது வரைக்கும் வெறும் உடம்பு தான் இருக்கும் வயிற்றுல. அப்ப உள்ள வந்த உடனே காட்சி கிடைக்குமா, அதுக்கு முந்தைய ஜென்மத்துல அது என்னென்னலாம் பாவம் பண்ணும் சார், அதுதான் அதுக்கு தண்டனை. துடிக்கும் உள்ள, அதுதான் கர்ப்ப சிறைன்ற தண்டனையே அப்படிதான் கிடைக்குது. அதையும் விட அதிகமா அக்கௌண்ட் இருக்கும்போதுதான் கால் இல்லாம பிறக்கிறாங்க, கை இல்லாம பிறக்கிறாங்க, அடுத்தது பிறந்து வந்து மாமியார் பிரச்சனை, மருமக பிரச்சனை, எல்லாமே அந்த தண்டனை தான். ஆனா கடை இப்ப பாபா குழந்தையாயும் பாவத்தை ஏறிக்கலாம்னா உங்களுக்கு எப்படி திரும்ப தண்டனை கிடைக்குமா, உள் பாவத்தை ஏற்றிட்டீங்கன்னா பிறவி எடுக்க மாட்டீங்க, கோலிவுடல இருந்து சக்தியை மட்டும் கொடுப்பீங்க. நீங்க இல்ல அப்படின்னா போய் கர்ப்பத்துக்கு போயிடுவீங்க, கர்ப்பத்துக்கு போய் தாய் வயிற்றுல தண்டனை அனுபவிச்சுட்டே இருப்பீங்க, பிறக்கிற டைம்ல குழந்தை இறந்துடும். ஏன்னா இன்னும் தண்டனை பெண்ணிங்க இருக்குல்ல, இன்னொரு தாய் வயிற்றுல போய் மறுபடியும் அனுபவிக்கும், இப்படியே தண்டனை கடிச்சிட்டே இருக்குமா கட்சியில. இது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, இன்னைக்குதான் வாணியில பாபா சொல்றத நானும் பாக்குறேன். சரி அப்ப யாருக்கெல்லாம் தண்டனை கிடைக்குன்னா, யாரெல்லாம் பாபா சேவையில தடை போடுறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்குது. பாபாவுடைய வலதுகரமாக தர்மராஜர் இருக்கிறாரு, பாபா சொல்றாரு தனக்குள்ளேயே உறுதிமொழி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நீங்களே வைராக்கியமா சத்தியம் பண்ணுங்க, ஏன்னா பாபாவுடைய நினைவின் மூலம் தான் நீங்க தூய்மை அடைவீங்க, இல்லைன்னா ஆக மாட்டீங்க, வேற வழியே கிடையாது. தானாவே விகாரத்தை விட முடியும்னா முடியாது, நீங்க கண்டினியூஸா பாபாவை நினைக்கும் போதுதான் விகாரத்தை விடக்கூடிய சக்தியே உங்களுக்கு கிடைக்கும். தந்தை உறுதிமொழி எடுக்க வைக்கிறாரு, செய்யறது செய்யாதது உங்களுடைய இஷ்டம், யார் செய்யறாங்களோ அவங்க அதன் பலனை அடைவாங்க. பலர் உறுதிமொழி சொல்றாங்க, நேற்று வாணியில பாபா சொல்லி இருக்கிற இந்த காமன்ற விகாரத்துல ஒரு தடவை விழுந்தா கூட விழுந்தது விழுந்தது தான் ராஜா அடைய மாட்டாங்க, திரேதாயுகத்துல வேலைக்காரனா வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அதுக்குதான் உறுதிமொழி எடுத்து சொல்ற, நான் கண்டிப்பா தூய்மையா இருப்பேன் அப்படின்ட்டு. இருந்தாலும் நிறைய குழந்தைங்க கெட்ட காரியங்கள் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஒருத்தரை தவிர வேற யாருமே கிடையாதுன்னு பக்தி மார்க்கத்திலும் பாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆத்மா ஏன் அப்படி சொல்லிச்சு அப்படிங்கிற விஷயம் இப்ப புத்தியில வருது. எனக்கு ஒரே ஒரு கிரிதரன் கோபால். சரி, அப்ப பாப்ப சொல்றாரு, எனக்கு ஒருத்தரை தவிர வேற யாருமே கிடையாதுன்னு பக்தி மார்க்கத்துல கூட பாடிட்டு தானே வந்தீங்க, ஆனா ஏன் அப்படி ஆத்மா சொல்லிச்சு? ஏன்னா அவரை நினைத்தால் மட்டும்தான் தூய்மையாக முடியும், பாவத்துல இருந்து விடுபட முடியும். எனக்கு ஒரே ஒரு கிரிதரன் கோபால். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல, முழு நாளும் இப்படி பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. கோபால் கிரிதரன் கோபால் அப்படின்னா என்ன, கிருஷ்ணருடைய பேர் அது? அதான் அப்படி பாடிட்டே இருக்கிறாங்க. சங்கமத்துல பாபா வரும்பொழுது தான் தன்னுடைய வீட்டுக்கு உங்களை அழைச்சிட்டு போவாரு. கிருஷ்ணபுரி போறதுக்காக, கிருஷ்ணபுரினா சொர்க்கத்துடைய, கிருஷ்ணர் இருக்கிற இடம் சொர்க்கம் தானே, கிருஷ்ணபுரிக்கு போறதுக்காக நீங்க இப்ப படிக்கிறீங்க. இளவரசர்களுக்காக தனி கல்லூரி இருக்குது, அங்க இளவரசர் இளவரசி படிப்பாங்க. அது எல்லைக்குட்பட்ட விஷயம். சில நேரங்களில் வியாதி வந்துடுது, சில நேரம் இறந்து போயிடுறாங்க. இது இளவரசர் இளவரசி ஆகிறதுக்கான இறை தந்தையின் பல்கலைக்கழகம், ராஜயோகம் அல்லவா? நீங்க நரன்ல இருந்து நாராயணன் ஆகுறீங்க. பாருங்க, சொர்க்கத்துல வந்து சொர்க்கத்திலயோ அல்லது நரகத்திலயுமே கூட ராஜா ராணிக்கும் தனியா காலேஜ் இருக்குமா அவங்க படிக்கிறதுக்காக? ஆனா இந்த காலேஜ் எந்த காலேஜ்? ராஜா ராணி ஆகிறதுக்காக. அவங்க இளவரசன் இளவரசி படிக்கிறதுக்காக, இங்க இளவரசன் இளவரசி ஆகிறதுக்காக காலேஜ் இல்லையா? அங்க பிறந்ததானே இளவரசன் இளவரசி, அதுக்கான ஞானம் இது. ராஜயோகம் அல்லவா, நீங்க நரன்ல இருந்து நாராயணனா ஆகுறீங்க. நீங்க அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி அடைஞ்சு இளவரசன் இளவரசி ஆகுறீங்க. தந்தை எவ்வளவு போதைக்கான விஷயத்த உங்களுக்கு உட்கார்ந்து சொல்றாரு, நினைவுல வச்சுக்கணும் தானே நீங்க இல்லையா? தினம் தினம் பாபா சொல்றாரு போதை ஏத்துறாரு, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் தானே. சிலர் இங்க இருந்து வெளியில போன உடனே வலையில மாட்டிக்கிறாங்க. பாபா போதை ஏத்திக்கிட்டே இருக்கிறார், நம்ம மாயா பல ரூபம் எடுத்துட்டு இருப்போம். பாபா வெளியே வா, நான் அவனை கவனிச்சுக்கிறேன். வெளியே வந்தானே என்ன ஏதோ வலை போட்டுடும். தந்தையை வரிசைக்கிரமமா நினைவு செய்யறாங்க. யார் அதிகமா நினைவு செய்வாங்களோ அவங்க மற்றவங்களையும் அதிகம் நினைவு செய்ய வைப்பாங்க. பலருக்கு எப்படி நன்மை செய்யறதுன்ற புத்தியில இருக்கணும். வெளியில உள்ளவங்க பிரஜைகளுக்கு வேலைக்காரர்களாகவும், இங்கிருப்பவர்கள் ராஜாக்களுக்கு வேலைக்காரர்களாக இருப்பார்கள். பலருக்கு எப்படி நன்மை செய்வதுன்ற அதே புத்தியில் இருக்கணும். வெளியில் உள்ளவர்கள் பிரஜைகளுக்கு வேலைக்காரர்களாகவும், இங்கிருப்பவர்கள் ராஜாக்களுக்கு வேலைக்காரர்களாக இருப்பார்கள். நான் செல்ல செல்ல அனைத்தும் சாட்சாத்காரம் ஏற்படும். நான் முழுமையான முயற்சி செய்யவில்லை என்று நீங்களும் உணர்வீர்கள், அதிக அற்புதங்களை காண்பீர்கள். யார் நன்றாக படிக்கிறாங்களோ, இதுல ஒரு ரகசியம் இருக்குது. அதனாலதான் பாபா சொல்றது என்னன்னா, சென்டர்ல இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து அவங்களும் பக்கவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் வரிசைக்கிறமா இருக்குல்ல, அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் வரும். ஒருவேளை அவங்க ஒழுங்கா நினைவு செய்யல, தவறான காரியம் செய்யறாங்கன்னா ராஜாவுக்கு வேலைக்காரங்களா இருப்பாங்க. அது இல்லாம நம்ம வெளியே இருக்கிறோம் இல்லையா, நாம தவறான காரியம் செஞ்சா பிரஜைக்கு வேலைக்காரன் ஆயிடுவோம். ஆனா வெளியில இருந்து பக்காவா முயற்சி பண்ணீங்க, நீங்க ராஜாவாயிடலாம், அது வேற விஷயம். சோ நினைவுல தான் இருக்குது. ஏன் அவங்களுக்கு மட்டும் உள்ள இருந்துட்டு தப்பு பண்ணா கூட ராஜா வேலைக்காரன், தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்றாங்கல்ல, சோ அதுக்கு ஒரு மார்க் இருக்கும் தானே. சரி, அப்புறம் பாப்பா சொல்றது, போக போக உங்களுக்கே எல்லாமே காட்சி கிடைக்கும். யார் யாருக்கும் என்னென்ன பதவின்ட்டு, நான் முழுமையா முயற்சி செய்யறேன்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். தெரியும் எனக்கு ஏன் இந்த பதவி வந்துச்சுன்னு, நான் அலட்சியமா இருந்துட்டேன். அதிக அற்புதங்களை பாப்பீங்க. யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க தான் எஜமானன் ஆவாங்க. சென்டர்கள்ல கண்காட்சிக்கான படங்களை கொடுக்கறேன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கற்பித்து புத்திசாலிகளாக ஆக்கணும்னு தந்தை எவ்வளவு முறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போதுதான் டிகே சேவை செய்ய கற்று இருக்கிறார்கள்னு பாபா புரிஞ்சுக்கார் இல்லையா. பாபா வந்து இந்த ஏழு நாள் கோர்ஸ் படம் இங்க இருந்துச்சு, அதை கொடுக்கறது எதுக்கு? மற்றவங்களுக்கு நீங்க புரிய வைக்கணும்ன்றதுக்காக. அப்பதான் அவரு சரி குழந்தை சேவை செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்குவாரு. சேவை செஞ்சாதான் உயர்ந்த பதவி அடைவீங்க. அதனாலதான் கண்காட்சிக்கான படங்களை உருவாக்குறதுக்காக பாபா வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாரு. இந்த சித்திரங்களை உருவாக்குறது ரொம்ப பொதுவான விஷயம். தைரியம் வச்சு கண்காட்சிக்கான சித்திரங்களை உருவாக்குறதுல நீங்க உதவி செஞ்சீங்கன்னா புரிய வைக்கிறதுல குழந்தைங்களுக்கு ஈஸி ஆகிடும். பாருங்க பாபா சொல்றத தைரியம் வச்சு சோ இந்த மாதிரி படங்கள் உருவாக்குறது, அது இல்லாம நீங்களே கூட புதுசா கூட கண்டுபிடிச்சு சொல்றாரு. சோ இதுல நீங்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி ஆகிடும் இல்லையா. ஆசிரியர்கள் மேனேஜர்கள் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு பாபா புரிஞ்சிருக்கிறாரு. சில பிராமணிகள் மேனேஜர்களாக ஆகிவிடும் பொழுது தேக அபிமானம் வந்துடுது, தன்னைத்தான் அதிபுத்திசாலின்னு நினைச்சுக்கிறாங்க, நான் மிகவும் நல்லா நடந்துக்கிறேன். ஆனா அவங்கள பத்தி மத்தவங்க கிட்ட கேட்டா 10 விஷயங்களை சொல்லுவாங்க. மாயை மிக பெரிய சங்கடத்துல ஆழ்த்திடுது. குழந்தைங்க சேவை சேவைன்னு இருக்கணும், தந்தை கருணை உள்ள உடையவராக துக்கம் நீக்கி சுகத்தை கொடுப்பவர் அப்படின்னா குழந்தைங்களும் அப்படி ஆகணும். பாபா சொல்ற சென்டர்ல திடீர்னு ஒரு பதவி, ஒரு சென்டரை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, பெரிய சிஸ்டர், அது மாதிரி ஒரு பதவி கட்சியில என்ன பண்ணிடுறாங்களாம், நான் ரொம்ப புத்திசாலிப்பா எனக்கு எல்லாம் தெரியும், அதனாலதான் பாபா எனக்கு இந்த பதவி கொடுத்துருக்கிறாரு அப்படி நினைச்சுக்கிறாங்களாம். ஆனா கீழே இருக்கிறவங்களை கேட்டா ஐயா அவங்களா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப சோ மாயா அந்த அது ஒரு பதவி போத இல்லையா, சோ அப்படி வந்துடுது. ஆனா பாபா சொல்றாரு நீங்க சேவை சேவைன்னு இருக்கணும், சேவைக்காக தான் உங்களுக்கு அந்த பதவி. அந்த பதவினா என்ன, ஏன் கொடுக்கிறாரு, அந்த பதவி வந்தா இன்னும் நல்லா சேவை செய்வீங்கன்னு கொடுக்கிறாரு. உங்களை பத்தி நீங்களே பெருமைப்படுறது கிடையாது. தந்தை கருணை உள்ள உடையவராக துக்கம் நீக்கி சுகம் கொடுப்பவராக இருக்கிறாருன்னா குழந்தைங்களும் அப்படித்தான் இருக்கணும். தந்தையுடைய அறிமுகத்தை கொடுத்தா போதும், என் ஒருவனை நினைவு செய்தால் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆகிடுவீங்கன்னு தந்தை சொல்றது எவ்வளவு ஈஸியா இருக்குது. என்னை நினைவு செய்தால் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவர்களாக ஆகி சாந்தி தாமும் சுகதாமத்துக்கு வந்துடுவீங்க அப்படின்னு பாபா சொல்றாருன்னு எல்லாருக்கும் சொல்லுங்க. நிச்சயம் இருக்குது அப்படின்னா ஒரே நீங்க எழுதி வாங்கிடணும். பிரம்மா குமார் குமாரிகள் சிவபாபா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையறாங்கன்னு எழுதவும் செய்யறாங்க. ஆக அப்படிப்பட்ட தந்தையை அவசியம் நினைவு செய்யணும், பாதுகாப்புல வந்துடணும். நினைவுலதான் நமக்கு பாதுகாப்பே இருக்கு இல்லையா, ஏன்னா நீங்க தந்தையின் பாதுகாப்புல வந்துட்டீங்க இல்லையா, அதாவது அவருடைய மடியில வந்துட்டீங்க, நல்லது. ஆனா அந்த பாதுகாப்பு எப்ப கிடைக்கும், அவருடைய நினைவுல இருந்தாலும். சாந்தி தாமம்னா சாந்தினா அமைதி, அமைதி மட்டும் எங்க இருக்கும் இல்ல, சாந்தி எங்க இருக்கும், அமைதி மட்டும் எங்க இருக்கும், பரந்தாமத்துல. அங்க வெறும் அமைதி தான், சுகம் எல்லாம் இருக்காது, அங்க அழகழகான காட்சி எல்லாம் இருக்காது, தண்ணே இருக்காது, எப்படி பாக்குறது இல்லையா. சொர்க்கம் தான் சுகதாமம், சுகதாமத்துல அமைதியும் இருக்கும், பட் பரந்தாமத்துல வெறும் அமைதி தான் இருக்கும். அப்ப சாந்தி தாமம்னா பரந்தாமம், சுகதாமம்னா சொர்க்கம். சரி, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தார்மிக நமக்கு சரண், பாபாவுக்கு சமமா கருணை உள்ள உடையவராக ஆகி துக்கம் நீக்கி சுகம் கொடுப்பவர்களாக மாறணும். கெட்ட சகவாசத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக்கணும், அதாவது என்ன விலகி இருக்கணும். ஒரே ஒரு தந்தை சொல்றத மட்டும்தான் ஃபாலோ பண்ணும், பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க, வீட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்க, ஃபாலோ பண்ணா அவங்கள மாதிரி நம்மளும் போயிட வேண்டியதுதான் இல்லையா. பாபா சொல்ற பலருக்கு நன்மை செய்யற இந்த இறைவனுடைய அறிமுகத்தை கொடுக்குற சேவை செய்யணும். ஒருபோதும் நான் பெரிய ஆளு எனக்கு எல்லாம் தெரியுன்ற அகங்காரத்துல வந்து அதிபுத்திசாலின்னு உங்களை எண்ணிக்க கூடாது. வரதானம் செயலின் மூலம் குணங்களை தானம் செய்யக்கூடிய டபுள் ஐ பரிஸ்தாகுங்கள். செயலின் மூலம் குணங்களை தானம் செய்யக்கூடிய டபுள் ஐ பரிஸ்தாகுங்கள். அதுக்கு விளக்கம் அது பார்த்தாலே தெரியல, உங்க செயல் வந்து குணங்களை பிரதிபலிக்கணும். நீங்க அன்பா நடந்துக்கிறீங்கன்னா அந்த அன்புன்ற குணம் வந்து பார்க்கறவங்களுக்கு தானமா போயிடுது, அவங்களுக்கு நம்மளும் இந்த மாதாச்சி மாதிரி இருக்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படி இருந்தாலும் லேசா இருப்பீங்கன்னு அதுக்கு விளக்கம். எந்த குழந்தைங்க செயலின் மூலம் குணங்களை தானம் செய்யறாங்களோ அவங்களுடைய நடத்தை மற்றும் முகம் ரெண்டுமே பரிஸ்தா மாதிரி தென்படுமா, கவலையற்று லேசா இருக்கும். அவங்க டபுள் லைட், அதாவது பிரகாசமாக மற்றும் லேசான நிலையின் அனுபவம் செய்வாங்க. அவங்களுக்கு எந்த சுமையின் அனுபவமும் ஏற்படாது. ஒவ்வொரு காரியத்திலும் உதவியை ஏதோ ஒரு சக்தி நடத்திட்டு இருக்குதுன்ற மாதிரி அனுபவம் ஏற்படும். அவங்க டபுள் ஐட், அதாவது பிரகாசமாக மற்றும் லேசான நிலையின் அனுபவம் செய்வாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சுமையின் அனுபவமும் ஏற்படாது. ஒவ்வொரு காரியத்திலும் உதவியை ஏதோ ஒரு சக்தி நடத்திட்டு இருக்குதுன்ற மாதிரி அனுபவம் ஏற்படும். ஒவ்வொரு காரியத்தின் மூலம் மகாதானியாக ஆகிற காரணத்தினால அவங்களுக்கு எல்லோருடைய ஆசீர்வாதம் அல்லது எல்லோருடைய வரதானமும் கிடைக்கிற அனுபவம் ஏற்படும் அப்படின்ட்டு பாபா சொல்றார். இப்ப பாபா சொல்றாரு அவங்களுடைய இது ஒரு லட்சியமா வச்சு, என்னுடைய ஒவ்வொரு செயல்லையும் ஏதோ ஒரு தெய்வீக குணம் மற்றவங்களுக்கு நான் கொடுக்கறேன். அப்ப அது மாதிரி நாம நடந்துக்கோம் இல்லையா. அப்ப அப்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய முகமும் கவலையற்று இருக்கும். நல்லா தெரியும், கவலையற்று இருந்தா அவங்க அப்படியே குஷியா போதையா இருப்பாங்க, தெரியும் இல்லையா. அவங்களுடைய நடத்தையும் கவலையற்று இருக்கும். அப்பதான் பரிசா பரிசா எல்லாத்துலயும் கவலை இல்லாம லேசா மேல பறந்துட்டு இருக்கு ஒளி உடல்ல. சோ அப்படி பரிசாவா மேந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த உலகத்தை சார்ந்தவங்க மாதிரியே இருக்காது. அவங்க டபுள் லைட்டாக, ஒரு லைட்டு ஒளி வெளிச்சம் லைட்டுன்னு, இன்னொரு லைட்டு நான் லைட்டா சாப்பிட்டேன் அப்படின்னு லேசா, அப்ப லேசா இருக்கிறவங்க அதான் டபுள் லைட் இருந்தது ஒளி, இன்னொன்னு லேசு, அதாவது பிரகாசமாகவும் லேசான நிலையினுடைய அனுபவத்தையும் செய்வாங்க. அதே மிதந்துட்டு இருக்கிற ஒளியாக அவங்க அவங்களை அனுபவம் செய்வாங்க. அவங்களுக்கு எந்த விதமான சுமையும் அனுபவம் ஏற்படாது. ஏன்னா ஒவ்வொரு காரியமும் வேற யாரோ இவங்களை வச்சு செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், இவங்க செய்யற மாதிரியே இருக்காங்க. ஏதோ ஒரு சக்தி நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது அப்படின்ட்டுதான் அவங்களுக்கு அனுபவம் ஆகுமா. அப்ப ஏன்னா ஒவ்வொரு காரியத்தின் மூலமும் மகாதானி ஆகுறாங்க, குணத்தை தானம் பண்றாங்க இல்லையா. அப்ப எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைக்குது. நல்ல விஷயம் செய்றீங்களா இல்லையான்றது முக்கியம் இல்ல, நல்ல விஷயத்தான் நல்ல குணத்தோட செய்றீங்களா தான் முக்கியம். குணம் அசுர குணமா இருந்தா ஆசீர்வாதம் கிடைக்காது இல்லையா. அப்ப அவங்களுக்கு எல்லாருடைய ஆசீர்வாதம் அல்லது அனைவரின் வரதானமும் கிடைக்கிற அனுபவம் ஏற்படும். ஒவ்வொரு காரியத்தின் மூலமும் மகாதானியா ஆகிறதுனால அப்ப மத்தவங்க, அதாவது நீங்க நல்லா அன்பா பேசும்போது பக்கத்துல இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கும்ல, எதிர பேசுறவங்களுக்கு அந்த சந்தோஷம் உங்களுக்கு தெரியும் தானே, சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு தெரியும். அப்ப அவங்கள அறியாம அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது உங்களுக்கு அனுபவம் ஆகும். அதான் குஷிப்படுத்துற கலை வந்து ஒரு பெரிய கலை இல்லையா. இப்ப பாக்க சொல்றாரு அது மட்டும் இல்ல, அவங்க வரமும் கொடுப்பாங்க, இவங்க நல்லா இருக்கணும். அப்ப அவங்க வரமும் கொடுப்பாங்க, இந்த ஆத்மா நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. ஸ்லோகன், சேவையில வெற்றி நட்சத்திரமா ஆகுங்க, பலவீனமானவராக கிடையாது. தொட்டதெல்லாம் வெற்றி அடையணும், சோ பலஹீனங்கள் வெளிப்படக்கூடாது உங்க சேவையில, வெற்றி தான் வரணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு பாபாவை தவிர யாரு மேல செய்பவர் அவரு அப்படின்ற உணர்வுல நானுன்ற உணர்வு சுத்தமாக அகற்றிட்டீங்கன்னா தொட்டதெல்லாம் வெற்றி ஆகும். நானுன்ற உணர்வை விட பெரிய பலஹீனம் கிடையாது, அதன் மூலமாக சேவை வெற்றி அடையாது. ஓம் சாந்தி. சூப்பர் இல்லையா, வெற்றி அடையும். சரி, வேற என்ன சொன்னார் பாபா? வேற என்ன சொன்னாரு? அந்த போதை எந்திட்டு, அது ஒரு யோக யுக்தி. நான் நாராயண ஆகிறதுக்காக இருக்கிறேன் பாபா வரட்டேஸ்டாப்ல, நான் நாராயண ஆகிறது தடுக்கிறதுக்காக வருது, நான் மறக்க மாட்டேன், நான் நாராயணா நாராயணா போறேன், அதுக்காக உன்னை நினைச்சிட்டு இருக்கேன். இது ஒரு சமயோக யுக்தி, நாளைக்கு இதே பிராக்டிஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகேவா, அதுதான் பண்ணுவோம்.
நாராயணன் சொன்னா நம்ம அடையணும்னா
இல்லையா, வேற வழியே கிடையாது. ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க பேசுறீங்க, ஏதோ ஒண்ணு அப்படியே ஒரு தேவதையை பார்த்த மாதிரியே உங்களுக்கு அனுபவம் ஆகணும் இல்லையா. சரி, வேற என்ன
சொன்னாரு?
ராவண வெற்றி அடையணும். உலகத்துக்கு தெரியல ராவணன்னா யாருன்னு தெரியல. அடைய முடியும். சரி, அப்புறம் இரட்டை கிரீட தாரியாக ஆக்குற அந்த போதை இருக்கணும், ஆகணும். சரி, வேற தத்தெடுக்கிறார். சூப்பர். ஏன் தத்தெடுக்கிறாரு? ஆட்சியை கொடுக்கறதுக்காக. தத்தெடுத்தாதான் ஆட்சி அடையணும். பாபாவோட பங்குன்ற அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா. ஞானத்தை கொடுத்து தேவதை ஆக்கிட்டு இருக்கிறாரு. ஸ்ரீமத் படி ஆகணும். ஸ்ரீ 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 பத்தி சொன்னாரு தேவதைகளுக்கு, தேவதைகளுக்கு சொல்லுவாங்க இல்லையா. சாத்து வைக்க சொன்னாரு மெயினா. பாருங்க, இப்ப பாபா சொல்லிருக்காரு. நான் வந்தோடனே கேட்டேன், இப்ப பாபா சொல்லிருக்காரு கேட்கணும். எவ்வளவு நேரம் பாபா நினைச்சீங்கன்னு சாத்து வைக்கணும் ஓகேங்களா. வேற எதுவுமே கிடையாது, ஒரு பாயிண்ட் தான் ஓகேவா. சொல்லுங்க. நல்ல விஷயங்களை செய்யணும். இப்ப பாவத்தை செய்யக்கூடாது, செஞ்சீங்கன்னா தண்டனை இல்லையா. அதிகாரத்தை போய் மாட்டிக்காதீங்கன்றது அதுதான் மெயின். எல்லாரையும் மறந்துட்டு சேவை செய்ய முடியும். சேவை செஞ்சாதான் நீங்க பக்குவமான பண்ணுங்கன்னு அர்த்தம். எல்லாத்தையும் மறந்து என் ஒருவரை நினைங்கன்னு பாபா சொல்றாரு. வெளியே போனோடனே அந்த ஒருவரை மறந்து எல்லாரையும் நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்ல. உத்தராக உறவினர்கள் அந்த. சரி, ஓம் சாந்தி.